நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். ஆஸ்திரேலியாவில் தற்போது நடைமுறையில் உள்ள உளவறிதல் தொடர்பான சட்டங்களை திருத்த அரசு திட்டமிடுகிறது. ஏன் அப்படியான தேவை எழுந்துள்ளது? மார்க்கஸ் மெகக்லமஸ் ஆங்கிலத்தில் எழுதிய விவரணத்தின் தமிழாக்கம் அந்த பின்னணியை நமக்கு விளக்குகிறது. ஆஸ்திரேலியாவில் உளவறிதல் தொடர்பாக தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களை முழுமையாக மாற்றியமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. ஏசிஓ என்று அழைக்கப்படுகின்ற ஆஸ்திரேலியன் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷன் எனப்படும் ஆஸ்திரேலிய உளவு நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனர் டெனிஸ் ரிச்சர்ட்சன் அவர்களை ஆஸ்திரேலியாவின் உளவறிதல் தொடர்பான சட்டங்களை மீளாய்வு செய்ய அரசு பணித்திருந்தது. அவர் மேற்கொண்ட மீளாய்வு அறிக்கை அரசிடம் வழங்கப்பட்டுள்ளது. 1600 பக்கங்கள் கொண்ட இந்த அறிக்கை 203 பரிந்துரைகளை அரசுக்கு வழங்கியுள்ளது. நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள பல சட்டங்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டுமென்று இந்த மீளாய்வு அறிக்கை பரிந்துரை செய்துள்ளது. மிகவும் நுட்பமாக நுணுக்கமாக ஆய்வு செய்யப்பட்ட உளவறிதல் தொடர்பான அம்சம் குறித்து அரசு நிச்சயம் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று நாட்டின் சட்டத்துறை அமைச்சர் அட்டார்னி ஜெனரல் கிறிஸ்டியன் போர்ட்டர் கூறினார்.
First version of the report has to be carried around in a wheelbarrow effectively. The thing's monstrous. So we took a year to consider it. We very much wanted to release all of the government responses to all of the public recommendations at the same time. That's a 6 to 9 month process. And the process of developing the 1600 into the 1300 page redacted but public version is a process that just doesn't involve ministers.
தற்போது மக்கள் பயன்படுத்தும் தொழில்நுட்பம் தகவல் பரிமாற்றம் வேகமாக மாற்றமடைந்து வருவதால் அதனை உள்வாங்கும் வகையில் அல்லது அதற்கு ஏற்றாற் போன்று சட்டங்களும் மாற்றியமைக்கப்பட வேண்டிய அவசியம் உள்ளது என்று அமைச்சர் போர்ட்டர் வலியுறுத்தினார். அதற்காக புதிய சட்டங்கள் இயற்ற வேண்டுமென்றோ அல்லது சட்டங்களை முற்றுமுழுதாக மாற்றியமைக்க வேண்டுமென்றோ ரிச்சர்ட்சன் அறிக்கை பரிந்துரைக்கவில்லை என்றாலும் சட்டங்களில் மாற்றம் தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் போர்ட்டர் குறிப்பிட்டார்.
What the Richardson report demonstrates is that there is not a need for sweeping or revolutionary change to the system, but there are some areas where there needs to be change. That is in its nature evolutionary insofar as it is meant, particularly in the telecommunications sector, is meant to try and keep pace with a changing threat environment, but also a very rapidly changing technological environment.
வெளிநாடுகளில் ஏசிஓ தகவல் திரட்டுவதில் அமைச்சகத்தின் ஈடுபாடு மற்றும் சுயாதீனமான குழு ஒன்று ஏசிஓவின் தலைமைக்கு ஆலோசனை வழங்குதல் போன்ற பல அம்சங்கள் இந்த அறிக்கையில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன. தமது பரிந்துரைகளில் மிக முக்கியமானது எலக்ட்ரானிக் சர்வைலன்ஸ் ஆக்ட் சட்டம். எலக்ட்ரானிக் காலத்தில் நாம் வாழும் பின்னணியை புதிய சட்டம் பிரதிபலிக்க வேண்டுமென்றும் 1979 இயற்றப்பட்ட முந்தைய சட்டம் இன்றைய காலத்திற்கு நிச்சயம் பொருந்தாது என்றும் இந்த அறிக்கையை தயாரித்த டெனிஸ் ரிச்சர்ட்சன் குறிப்பிட்டார்.
The current legislative arrangements in respect of electronic surveillance are spread across three separate pieces of legislation. The Telecommunications Act alone, which when drafted and passed through the Parliament in 1979 was 19 pages long, is now 411 pages long, amended 107 times. All of that has meant the legislation has become a dog's breakfast. It needs to be tidied up, it needs to be modernised and brought into a single, consistent bit of legislation.
உளவு அமைப்பு அல்லது அரசு உளவாளி பிறரின் தொலைபேசியை ஒட்டு கேட்க அல்லது கம்ப்யூட்டரை கண்காணிக்க நடைமுறையில் உள்ள சட்டம் வழிவகை செய்கிறது என்றாலும் நவீன காலத்திற்கு அமைய புதிய தொழில்நுட்பம் புதிய தகவல் பரிமாற்ற கருவிகளை உளவறிய கண்காணிக்க அரசு சட்டங்களில் மாற்றம் கொண்டு வருவது அவசியம் என்று சட்டத்துறை அமைச்சர் போர்ட்டர் வலியுறுத்தினார்.
And to give you a sense of the scale of that job that Dennis Richardson recommends, the Central Act at present is the Telecommunications Interception and Access Act. That was developed in 1979. Given that the scale and pace of technological change in telecommunications, it's actually been fairly durable and has lasted remarkably well. It is no longer fit for purpose in the digital world of internet, smartphones, end-to-end encryption.
மேலும் வெளிநாட்டு அரசுகள் இங்குள்ள மக்களை பயன்படுத்தி நமது நாட்டு ரகசியங்களை திருடுவதை தடுக்க சட்டத்தில் மாற்றம் தேவை என்றும் அதற்காக சீனாவை இந்த சட்டம் குறிவைக்கிறது என்று யாரும் கருதக்கூடாது என்றும் ரிச்சர்ட்சன் எச்சரித்தார். உள்நாட்டு ரகசியங்களை வெளிநாடுகள் திருடுவது நாம் நினைப்பதை விட பல மடங்கு பெரிய விடயம் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆஸ்திரேலியர்களை கொல்ல வேண்டும் என்றும் இன்றும் பலர் திட்டமிடுகின்றார்கள் என்றும் இப்படியான அபாயங்களை தடுத்து நிறுத்த சட்ட திருத்தங்கள் அவசியம் என்றும் உள்துறை அமைச்சர் பீட்டர் டட்டன் குறிப்பிட்டார்.
We want to make sure that our legislation is fit for purpose. The threat of violent extremists is still with us. These people are still plotting and planning to kill Australians, and we need to make sure that legislation we have in place is fit for purpose, and that's the principal aim. We look at all of this through the lens of how can we keep people safe, and if there are improvements that we can make, we'll do that.
ஆஸ்திரேலிய சீன உறவு சிக்கலாகும் இந்த வேளையில் உளவறிதல் தொடர்பான அறிக்கையை அரசு பொதுமக்களின் பார்வைக்கு தற்போது வைத்திருப்பது சரியான தருணம்தானா என்று எதிர்க்கட்சியான லேபர் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.